ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஓம் நம சிவாய, 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 நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, நம சிவாய, நம ஸ்ரீ சிவமகாபுராணத்திலே இரண்டாவதாக ருத்ர சம்ஹிதை, அதிலே மூன்றாவதாக பார்வதி கண்டம் அத்தியாயம் 1-2. நாரதர் கேட்கிறார், பிரம்மதேவரே, தன் தந்தையின் வேள்வியில் உடலை புகுத்த தட்சனின் பெண்ணான சதீ தேவி மலையரசன் இமமானின் புதல்வியானது எப்படி? எவ்வாறான கடுந்தபம் ஏற்றி திரும்பவும் சிவபெருமானையே பதியாக பெற்றாள் என்ற என் வினாவிற்குரிய விடையை உள்ளபடி நன்கு விளங்க கூற வேண்டுகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரத முனிவரே, முதலில் நீ பார்வதியின் திருத்தாயாரின் பிறப்பு, திருமணம் மற்றும் பக்தியை வளர்க்கும் புண்ணிய சரித்திரங்களை கேள். வடக்கு திசையில் இமமான் என்னும் மலையரசன் இருக்கிறான். அந்த மலை செழுமை உடையது, ஒளிமிக்கதும் கூட. அந்த இமயத்திற்கு அசையாது நிலைத்த திருமேனி என்றும், நிலையற்ற அசையும் திருமேனி என்றும் இரு திருமேனிகள் புகழ் பெற்றவை. முதலில் அசையாது நிலைத்து நிற்கும் சூக்ம திருமேனி பற்றி கூறுகிறேன். அழகு நிறைந்த அந்த மலை பல பலவான ரத்திரங்களுக்கெல்லாம் இருப்பிடம். கீழ்கடலையும் மேற்கடலையும் இணைக்கும் நிலப்பரப்பை அளக்காகும் அளவுகோல் போல விளங்குவது. அங்கு பல வகையான மரங்கள் நிரம்பியுள்ளன. பல பல கொடுமுடிகள் இருப்பதால் அதன் அழகும் பல பலவாக உள்ளது. சிங்கம், புலி முதலிய விலங்குகள் அங்கு விருப்பம் போல் உலா வருகின்றன. எங்கும் பனி நிரம்பியுள்ளதால் சற்று வெப்பம் உள்ளதாக காண்கிறது. பலவாறான இயற்கை காட்சிகள் நிலவுவதால் வியக்கத்தக்க அழகு நிரம்பி காட்சியளிக்கிறது. தேவர்கள், ரிஷிகள், சித்தர்கள், முனிவர்கள் என பலர் அம்மலையையே அண்டியிருக்கிறார்கள். சிவபெருமான் மிகவும் உகந்த தவம் செய்யும் மலை அது. இயற்கையிலேயே மிகவும் தூய்மையானது. சான்றோர்களையும் புனிதப்படுத்துவது. அங்கு செய்யும் தவம் வெகு விரைவில் பயனளிக்கும். பல பலவான தாதுக்கள், உலோகத்துகள்கள் நிறைந்தது, நலமே அளிப்பது. அம்மலையே தெய்வீக திருமேனி தாங்கி அதிசுந்தர தேவனாகவும் காட்சியளிக்கிறது. ஸ்ரீமன் நாராயணனது மாறுபாடற்ற அம்சம் அந்த தன்னை பொருந்தியது. ஆகவே அம்மலையரசன் சாதுக்களுக்கும் சான்றோர்களுக்கும் பிரியமானவன். ஒரு சமயம் அந்த மலையரசனான இமபான் தன் குலமும் அற நெறிகளும் தழைக்க வேண்டியும், தேவர்களுக்கும் பித்திருக்களுக்கும் நன்மை செய்ய வேண்டியும் தான் திருமணம் செய்து கொள்ள விரும்பினான். முனிவரே, இச்சமயத்தில் தேவர்கள் அனைவரும் தங்களது நலனை எண்ணி தெய்வத்தன்னை பொருந்திய பித்ருதேவர்களிடம் சென்று அன்பொழுக கூறுவாராயினர். தேவர்கள் கூறுகிறார்கள், பித்திருக்களே, இப்பொழுது நாங்கள் கூறுவதை முதலில் விருப்பத்தோடு கேளுங்கள். பின்பு எங்களது வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உகந்ததாக இருப்பின் அதை உடனே நிறைவேற்றி தாருங்கள். தங்களது மூத்த மகளான மங்களமே வடிவான மேனகை மலையரசனான யுவானுக்கு மனமகிழ்ச்சியோடு மனமுடித்து தாருங்கள். அதனால் உங்களுக்கெல்லாம் பெருத்ததொரு நலன் கிட்டும். தேவர்களுக்கும் அடிக்கடி தோன்றும் துன்பங்களிலிருந்து விடுதலை கிட்டும். இவ்வாறு தேவர்கள் வேண்டவே பித்திருக்களும் தங்களுக்குள் ஆலோசித்து ஒப்புதல் அளித்து தங்கள் மகளான மேனையை முறைப்படி இமமானது திருக்கரங்களில் பெருந்திருமண விழா நடத்தி கைப்பிடித்து தந்தனர். நாரத முனிவரே, மேனைக்கும் இமமானுக்கும் நடந்த திருமண விழாவின் கோலாகலத்தை இதுவரை கூறினேன். இனி மேலும் என்ன கேட்க விரும்புகிறாய்? நாரதர் கேட்கிறார், பிரம்மதேவரே, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர். மேனையின் பிறப்பு என்ன, அவளுக்கு நேரிட்ட சாபம் என்ன, இதை விளக்கி கூறி என் ஐயத்தை நீக்க வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, நான் என் மகன் தட்சனை பற்றி முதலில் கூறினேன் அல்லவா? அவனுக்கு 60 பெண் குழந்தைகள். இவ்வுலக படைப்பிற்கே அவர்கள்தான் காரணபூதர்கள். அவர்களை கஷ்யபர் முதலிய முனிவர்களுக்கு திருமணம் செய்தளித்தான் என்பதுதான் உனக்கு தெரியுமே. அவர்களில் ஸ்வதா என்கிற கன்னிகையை பித்திருக்களுக்கு திருமணம் செய்து வைத்தான். அவளுக்கு அனைத்து நலன்களும் கொண்ட தர்மமே வடிவெடுத்து வந்ததோ என்னுமாறு 3 பெண் குழந்தைகள் பிறந்தனர். அவர்களில் முத்தவள்தான் மேனை, நடுவள் தண்ணி, கடைக்குட்டி கலாவதி. இவர்கள் மூவரும் பிதர்தேவர்களின் மனதிலிருந்து தோன்றியதால் மானசீக புத்திரிகள். இப்பெண்கள் மூவரும் எந்த ஒரு தாயின் கருவிலிருந்தும் தோன்றாததால் அயோனிஜர்கள் எனப்படுவர். உலக நடைமுறைக்காக ஸ்வதாவின் பெண்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்களது அழகான பெயர்களை கூறுவதாலேயே மனிதன் விரும்பியதெல்லாம் பெறுகிறான். அகில உலகங்களும் போற்றி வணங்கும் பெருமையுடைய உலகத்தாய்மார்களான இவர்கள் பெருமகிழ்ச்சியை அளிப்பவர்கள். மூவரும் சிறந்த யோகினிகள், ஞானத்தின் பொக்கிஷம். மூலகங்களிலிருந்தும்
தடையின்றி உலாவரும் தகைமை கொண்டவர்கள். ஒரு சமயம் இம்மூவரும் ஸ்ரீமன் நாராயணனை தரிசிக்க அவர் வாழும் ஸ்வேதத்தீபிற்கு தீவிற்கு சென்றனர். அங்கு அவரை பக்தியோடு துதித்து வணங்கிய மூவரும் அவரது கட்டளையை ஏற்று அங்கேயே தங்களாயினர். அச்சமயம் அங்கு சான்றோர்கள் நிரம்பிய ஒரு பெருஞ்சபை கூடியது. முனிவரே, அதே சமயத்தில் என் மானசீக புத்திரர்களான சனகாதி முனிவர்களும் அங்கு சென்று ஸ்ரீமன் நாராயணனை போற்றி வணங்கி துதித்துள்ளனர். அவர் கட்டளைப்படி அங்கேயே தங்கவும் தங்கினர். சனகாதி முனிவர்கள் தேவர்கள் அனைவரிலும் முதலில் தோன்றிய மூத்தவர்கள். அனைத்து உலகங்களும் போற்றி வணங்கும் தகைமையர்கள். அவர்கள் அங்கு வந்தது கண்டு ஸ்வேதத்வீபவாசிகள் அனைவரும் ஒருங்கே எழுந்திருந்து வணங்கி நின்றனர். ஆனால் இம்மூன்று சகோதரிகள் மட்டும் அவர்களை கண்டும் எழுந்திருக்கவில்லை. ஆகவே சனத்குமார மகர்ஷி, உலக நெறியை காப்பாற்ற வேண்டி நீங்கள் மூவரும் இம்முன்னுலகை விடுத்து மண்ணுலகில் மானட பெண்களாக பிறக்க கடவதென்று சாபமளித்தார். பின் அவர்கள் வணங்கி வேண்டவே மனங்களிந்த சனத்குமாரர் கூறுவாராயினார். சனத்குமாரர் கூறுகிறார், பித்திருக்களின் பெண்களே, மனமகிழ்ச்சி கொண்டு நான் கூறுவதை கேளுங்கள். இது உங்களது சோகத்தை களைந்து இன்பம் தருவது. உங்கள் மூவரில் முத்தவளான மேனை பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் அம்சமான இமமானை மணப்பாள். அவளுக்கு தோன்றும் பெண் குழந்தை பார்வதி என்று புகழ் பெறுவாள். பிதர்களின் அன்பான இரண்டாவது மகள் சிறந்த யோகினியான தன்யி ஜனகமன்னனின் மனைவியாவாள். அவர்களுக்கு குழந்தையாக திருமகளே சீதை என்னும் திருப்பெயருடன் பிறப்பாள். பிதர்களின் கடைக்குட்டியான கலாவதி துவாபர யுகத்தின் முடிவில் ரிஷபானு என்னும் வைசியனுக்கு மனைவியாவாள். அவளது குழந்தை ராதை என்ற பெயரால் புகழ் பெறுவாள். யோகினியான மேனை தன் பெண்ணான பார்வதி தேவியின் அருளால் தன் கணவரோடு இதே மானிட உடலுடன் கைலாயம் என்னும் பரமபதத்தை அடைவாள். தன்யை தன் மணாளரான ஷீரத்வஜன் என்னும் மன்னனுடன் லக்ஷ்மியின் திரு அவதாரமான தன் மகள் சீதையின் திருவருளால் ஸ்ரீவைகுண்டம் செல்வாள். மன்னன் ஷீரத்வஜன் ஜனககுலத்தில் தோன்றியவன், சிறந்த யோகி, உலகியல் பற்றை துறந்த ஜீவன் முக்தன். உலகியலில் இருந்து கொண்டே முக்தி இன்பத்தை அனுபவிப்பவன் தாமரை இலை நீர் போல. ரிஷபானுவை மணந்த ஜீவன் முக்தையும் யோகினியுமான கலாவதி தன் மகளான ராதையுடன் கோலோகம் செல்வாள். இது நிச்சயம். இடையூறான துன்பங்களின்றி எவருக்குத்தான் எங்குதான் பெருமை வெளிப்படுகிறது? உயர்ந்த நற்செயல்கள் செய்யும் புண்ணிய புருஷர்களுக்கும் நேரிடும் சிற்சில துன்பங்கள் கழிந்துதானே பிறர்க்கரிய இன்பம் கிட்டுகிறது. இப்பொழுது எனது மற்றொரு கூற்றையும் மகிழ்ச்சியோடு கேளுங்கள். அது சிறந்த சுகத்தை அளிப்பது. மேனையின் மகளான பார்வதி உலகம் கொண்டாடும் பெருமை படைத்தவள். அவள் கடுந்தவம் ஏற்றி சிவபெருமானது மனைவியாவாள். தன்யையின் பெண்ணான சீதை பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் மனைவியாகி உலக நடைமுறைக்கு ஏற்ப ஸ்ரீராமனுடன் திருவிளையாடல்கள் புரிவார். கோலோகத்தில் வசிக்கும் சாக்ஷாத் ராதையே கலாவதியின் மகளாக பிறக்கப் போகிறாள். அவள் ரகசியமான காதலில் கட்டுண்டு ஸ்ரீ கிருஷ்ணனின் அன்பு மனைவியாவாள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு சாபம் என்கின்ற போர்வையில் உயர்ந்த வரங்களை அளித்த உலகம் புகழ் சனத்குமார பகவான் தன் சகோதரர்களுடன் அங்கேயே மறைந்தருளினார். அப்பா நாரதா, பித்திருக்களின் மகள்களான இம்மூன்று சகோதரிகளும் இவ்வாறு சாபத்தினின்றும் விடுதலை பெற்று இன்பமடைந்து தங்கள் வீடு திரும்பினர். அத்தியாயம் 3. நாரதர் கேட்கிறார், அறிஞரே, தாங்கள் மேனையின் முற்பிறவியையும் திருமணத்தையும் பற்றி கூறினீர்கள். அவை அற்புதமானதும் நலன் அளிப்பதுமாகும். இனி அதற்கு மேலுள்ள மங்கள சரித்திரத்தை கூறுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மேனையை திருமணம் செய்து கொண்ட இமவான் தன் அரண்மனை திரும்பிய போது மூவுலகங்களிலும் பெரும் திருவிழா நடந்தது. இமவான் தன் மனையாளுடன் அனைத்து நலன்களும் தரும் தன் அரண்மனையில் இனிது வாழலானான். முனிவரே, அப்பொழுது ஸ்ரீமன் நாராயணன் அனைத்து தேவர்களோடும் மலையரசரிடம் சென்றார். இவ்வாறு தேவர்கள் அனைவரும் வந்தது கண்ட இமவான் அவர்களை வாழ்த்தி வணங்கி தன் பெரும்பேற்றை எண்ணி மகிழ்ந்து பக்தியோடு அனைவருக்கும் மரியாதை செய்தான். தலை வணங்கி இரு கை கூப்பி அன்போடு துதிக்கலானான். அவனது திருமேனி முழுவதும் மயிர்கூச்செறிந்தது. காதலாகி கசிந்து உருகிய கண்களில் நீர் பெருகியது. முனிவரே, விரயத்தோடு வணங்கி மகிழ்ந்த இமவான் ஸ்ரீ விஷ்ணு முதலான தேவர்களிடம் குரலானான். இமவான் கூறுகிறான், இன்றே என் பிறவி பயனுடைத்தானது. என் கடும் தவமும் பயன் பெற்றது. என் அறிவும் பயன் அடைந்தது. என் செயல்களெல்லாம் நற்பயன் பெற்றதே என்றுதான். இன்றே நான் பிறர்க்கரிய பேறு பெற்றவனானேன். என் நிலமும் பயனுடைத்தானது. என் குலம் புண்ணியமடைந்தது. என் மனைவி மக்களும் மற்றும் உள்ள அனைத்தும் உண்மையில் இன்றே பயனுடைத்தானது. ஏனெனில் சான்றோர்களான தேவர்கள் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரே நேரத்தில் இங்கு வந்துள்ளீர்கள் அல்லவா? நீங்கள் என்னையும் ஒரு பணியாளனாக எண்ணி மகிழ்ச்சியோடு கட்டளையிடுங்கள். எனக்குரிய காரியம் என்ன? இவமான் இவ்வாறு கூறியதை கேட்டு மகிழ்ந்த தேவர்கள் தங்கள் காரியம் நிறைவேறியதாகவே நினைந்து மகிழ்ந்து கூறுவாராயினர். தேவர்கள் வேண்டுகிறார்கள், இமவானே, நீ அனைத்தும் அறிந்தவன். எங்களது நன்மையை கோருபவன். நாங்கள் வந்த காரியம் பற்றி மகிழ்ச்சியோடு கூறுகிறோம். கேள். மலையரசனே, உமையான இவள் அகில உலக நாயகி, தட்சனுக்கு மகனாக சதி என்கிற பெயருடன் திரு அவதாரம் செய்தவள். சிவபெருமானை மணந்து பலகாலம் இந்நில உலகில் பல திருவிளையாடல்கள் புரிந்தவள். தன் தந்தை அவமதித்ததால் தன் சபதத்தை நினைத்து தந்தை செய்யும் அவ்வேள்வியிலேயே தன் உடலை நீத்து தன் இருப்பிடம் சென்றவள். இக்கதைதான் உலகம் அறிந்ததே. உனக்கும் தெரியும் அல்லவா, அந்த சதீ தேவி உனது திருமாளிகையில் திரு அவதாரம் செய்வாளேயாகி அது தேவர்களுக்கு பெருத்த நன்மை அளிப்பதாக ஆகுமென்றோ? பிரம்மதேவர் கூறுகிறார், ஸ்ரீ மகாவிஷ்ணு முதலிய தேவர்கள் இவ்வாறு கூறவே மலையரசனான இவமான் மனதார மகிழ்ந்து தலைவணங்கி, அப்படியே ஆகுமானால் அதுவே எனது பெரும் பேராகும் என்று பதில் உரைத்தான். பின் தேவர்கள் உமையம்மையை மகிழ்விக்கும் பூஜை முறைகளை கூறிவிட்டு சிவபெருமானின் பாகம் பிரியாளான உமையை சரணம் பற்றினர். ஒரு நல்ல புண்ணிய இடத்தில் ஒன்று கூடி உலக நாயகியான இறைவியை தியானித்து திரும்ப திரும்ப வணங்கி ஸ்ரத்தையோடு துதிக்கலாயினர். தேவர்கள் துதித்தல், சிவலோகமான திருக்கயிலையில் நித்தியவாசம் செய்யும் இறைவியே, உமை அம்பிகையே, உலக நாயகியே, சிவபெருமானின் காதல் அரசியே, அடியார்களை துன்பத்திலிருந்து காத்தருளும் துர்கையே, அனைத்து செல்வங்களும் நிறைந்த மகேஸ்வரியே, தங்களை வணங்குகிறோம். பரம பாவனமானவளே, அமைதியே வடிவெடுத்த சக்தியே, தூய்மையே திருமேனியாக விளங்கும் புஷ்டி தேவியே, புலப்படாத பிரகிருதியான மாயையும் மகத்தியனும் தத்துவமும் உனது சுரூபமே, பக்தியோடு தங்களை வணங்குகிறோம். நலமே விழையும் சிவையும், நன்மையே செய்பவளும், தூய்மைக்கும் தூயவளும், காணும் ஸ்தூலமும் காண இயலாத சூட்சமும் அனைவருக்கும் புகலிடமும் தாங்களே. வேதத்தில் மறைந்து நுண்ணியதாக காணப்படும் வித்தை மற்றும் வெளியிலே கர்மமாக கர்ம மார்க்கமாக தெரியும் ஸ்ரீவித்தை தாங்களே. உபாசனத்தால் மகிழ்பவளே, அந்த தேவியான தங்களை வணங்குகிறோம். சத்தா தேவியும் திருதி தேவியும் எங்கும் நிறைந்து விளங்கும் ஸ்ரீயும் தாங்களே. இப்பிரபஞ்சத்தை விளங்கச் செய்யும் சூரிய கிரணங்கள் தாங்களே. பிரம்மாண்டம் என்கிற திருமேனியில் உள்ள பிரம்மதேவர் முதல் புல் வரையிலான அனைத்து ஜீவராசிகளின் உள்ளும் நிறைந்து நின்று அவற்றிற்கு புஷ்டி என்னும் செழுமையை நல்கும் ஆதிதேவியான உம்மை வணங்குகிறோம். வேதமாதாவான காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதியும் தாங்களே. மூலகங்களும் சொல்லும் சொல், அந்த வார்த்தை என்னும் செயலும், அறமே வடிவான மூன்று வேதங்களும் தாங்களே. ஜீவராசிகளின் நித்திரை என்னும் தூக்கமான சுகம் தரும் நிலையும், பசி நிறைவு என்னும் மனநிலையும் தாங்களே. ஆசை தாகம் காந்தி என்னும் ஒளி, பொலிவு துஷ்டி என்னும் திருப்தி மற்றும் என்றென்றும் நிலைத்த முழுமையான மகிழ்ச்சி என்கிற ஆனந்தம் அருள்பவளும் தாங்களே. புண்ணிய கர்மங்கள் செய்பவர்களின் திருமாளிகையில் திருமகளாகவும், பாவிகளின் வீடுகளில் திருமகளின் மூத்தவளான ஜேஷ்டாதேவி என்னும் முதேவியாகவும், அதாவது ஏழ்மையாகவும் வசிப்பவள் தாங்களே. அனைத்து உலகங்களின் அமைதி தாங்களே. அனைத்தையும் நினைவில் கொள்ளும் தாரணாசக்தியான தாத்ரி தேவியும், உயிரான பிராணனை காக்கும் போஷண சக்தியும் தாங்களே. நிலம் நீர் தீ வெளி வெளி என்னும் ஐம்பெரும் பூதங்களின் சாரமான தத்துவங்களை வெளியே தோன்றச் செய்யும் மூல தத்துவமும் தாங்களே. அறநெறிகளின் உண்மை அறிந்த அறிஞர்களின் அறிவான நீதியும், ஊழையும் உப்பக்கம் அதாவது புறப்பக்கம் காணும் முயற்சி திறனும் தாங்களே. சாமவேதத்தின் கானமும் கிரந்தி என்னும் ஊகமும் அதாவது ஞானமும் தாங்களே. வேள்வியில் ஆகுதி தருவதற்கான யஜுர்வேத மந்திரமாகவும், ரிக்வேதத்தின் ஸ்வரமான மாத்திரை என்னும் அளவாகவும், அதர்வண வேதத்தின் உயர்ந்த கதியாகவும் விளங்குபவள் தாங்களே. ஜீவராசிகளின் மூக்கு காது கண் முகம் தோல் மார்பு இதயம் ஆகிய அனைத்து உறுப்புகளிலும் திருதி அதாவது உறுதி பலம் என்கிற உருவத்தில் தங்கியிருந்து இன்பம் அருள்பவளும் தாங்களே. நித்திரை அதாவது தூக்கம் என்னும் ரூபத்தில் உலகிலுள்ள ஜீவராசிகளுக்கு இன்ப நிலையாக விளங்குபவளான அந்த உமாதேவி உலகத்தின் இருப்பிற்காகவும் பாலனமான காத்தற் பொருட்டும் நமக்கு அருள் புரியட்டும். இவ்வாறு உலகமாதா மகேஸ்வரி சதிதேவியாக விளங்கும் உமை அம்பிகையை காதலாகி துதித்த தேவர்கள் அவ்வம்பிகையை தரிசிக்கும் அவளோடு அங்கேயே காத்திருந்தனர். இரண்டாவதான ருத்ரசம்ஹிதை, அதிலே மூன்றாவதான பார்வதி கண்டம் அத்தியாயம் 4. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு தேவர்கள் வேண்டவே கடத்திற்கரிய பெருந்துன்பங்களையும் களைந்து அழிக்கும் உலகுக்கு ஒரே தாயான துர்காதேவி ரத்தனங்கள் இழைக்கப்பட்ட தெய்வத்தன்னை பொருந்திய அற்புதமான ரதத்தில் தோன்றி காட்சியளித்தார். அந்த ரதத்தில் நன்கு ஒலிக்கும் மணிகள் வலைபோல் பின்னி கட்டப்பட்டு மென்மையான அழகிய மெத்தை விரிக்கப்பட்டிருந்தது. துர்காதேவியின் திருமேனியின் ஒவ்வொரு அங்கங்களும் கோடிசூட்டிய பிரகாசமாய் அழகு மிளிர்வதாக இருந்தன. தேவியின் ஒளியோ என் திசைகளிலும் பரவி இருந்தது. அதன் மத்தியில் தேவி விளங்கினாள். அழகின் எல்லையே அவள்தான். காந்தியோ ஒப்பமை ஒப்புமையற்றது. சதாசிவத்துடன் திருவிளையாடல்கள் புரியும் மகா மாயையான இறைவிக்கு ஒப்பார்தான் யாருண்டு? சிவலோகமான திருக்கையிலையில் வாசம் செய்யும் அந்த தேவியோ சத்துவம் ராஜசம் தாமசம் என்னும் முக்குணங்கள் உடையவள் ஆனாலும் சின்மய ரூபிணியான நிர்குண சுரூபியே ஆகும். ஏனெனில் இம்முக்குணங்களும் பிராகிருதமானவை, அதாவது அற்பமானவை. இவள் திருமேனியோ நித்தியமானது, பிறப்பு இறப்பற்றது, தீயோர் பக்கல் பெருஞ்சினம் கொள்பவள் ஆதலால் சண்டி என அழைக்கப்படுகிறாள். ஆனால் உண்மை சுரூபமோ நலன்களை வாரி வணங்கும் வாரி வழங்கும் சிவையாகும். அனைவரின் பீடைகளையும் களையும் உலகமாதா, அவள்தான் ஒளிக்காலத்தில் பெருந்துயிலாகி அனைத்து ஜீவராசிகளையும் தன் மடியில் வைத்து தாளாட்டி உறங்க வைப்பவள். அடியார்களை சம்சார சாகரமான உலகியல் கடலிலிருந்து மீட்பவளும் அவளே. இவ்வாறான அந்த தேவியின் ஒளிவெள்ளத்தால் கண்கள் கூசவே தேவர்கள் அவளை நன்கு தரிசிக்க முடியவில்லை. ஆகவே அவளது தரிசனத்தை பெற விரும்பிய தேவர்கள் திரும்பவும் துதித்தனர். தேவியை தரிசிக்க விரும்பிய விஷ்ணு முதலிய தேவர்கள் அவளது திருவருள் பெற்று பின் அவளை நன்கு தரிசித்தனர். தேவர்கள் வேண்டுதல், அம்பிகையே, பெருந்தேவி தாயாரே, நாங்கள் உனது அடிமைகள் அல்லவா? நாங்கள் வேண்டுவதை மகிழ்ச்சியோடு கேட்க வேண்டுகிறோம். முன்பு தாங்கள் தட்சனின் பெண்ணான சதீ தேவியாக பிறந்து ருத்ரனது மனைவியானீர்கள். அப்பொழுது பிரம்மதேவர் முதலிய தேவர்கள் அனைவரின் பெருந்துன்பங்களை களைந்து ஒளிந்தீர்கள். பின்பு தந்தை செய்த அவமானம் பொறுக்காத தாங்கள் தான் செய்த சபதப்படி தன் உடலை வேள்வித்தீயில் நீத்து திரும்பவும் தன் இருப்பிடம் சேர்ந்தீர்கள். இதனால் சிவபெருமான் பெரும் சோகம் கொண்டார். மகேஸ்வரியே, தாங்கள் விடுத்து சென்றதால் தேவர்களின் காரியங்கள் நிறைவு பெறவில்லை. அதனால் கலங்கிய தேவர்களாகிய நாங்களும் முனிவர்களும் ஒன்று கூடி தங்களையே சரண் அடைந்து உள்ளோம். சர்வேஸ்வரியே, இறைவியே, தேவர்களின் விருப்பத்தை தாங்கள்தான் நிறைவு செய்து தரல் வேண்டும். இதனாலன்றோ சனத்குமார முனிவரின் சொல் பயன் பெற்றதாக ஆகும். எம்பெருமாட்டியே, தாங்கள் திரும்பவும் இந்நிலவுலகில் திருவோதாரம் செய்து ஸ்ரீ சிவபெருமானை மணந்து தேவர்கள் நன்மை பெறுமாறு திருவிடையாடர்கள் புரிந்து அருள் செய்திடல் வேண்டும். இதனால் கைலையின் ஆதரான சிவபெருமானுக்கும் மகிழ்ச்சி பிறக்கும். அனைவரின் துன்பங்களும் அழிந்து இன்பம் பெறுமாறு தாங்கள்தான் அருள் புரிந்திடல் வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு காதலாகி கசிந்து உருகிய வேண்டிய ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் எல்லோரும் பக்திக்கு ஆட்பட்டு தலைவணங்கி மௌனமாயினர். தேவர்களது துதியை கேட்டு இறைவியும் பெரிதும் மகிழ்ந்தாள். அவர்களது வேண்டுகோளின் காரணத்தை சிந்தித்த அடியார்க்கு அருள் புரியும் இறைவி தன் கணவரான சிவபெருமானை நினைந்தவாறே ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்களை அழைத்து புன்னகையோடு கூறலுற்றார். உமாதேவி கூறுகிறாள், ஸ்ரீஹரியே, பிரம்மனே, தேவர்களே, முனிவர்களே, நீங்கள் அனைவரும் மன வருத்தத்தை விட்டொழித்து நான் சொல்வதை கேளுங்கள். நான் உங்களிடம் பெருமகிழ்ச்சி கொண்டேன் என்பதிலும் ஐயமா? நீங்கள் அனைவரும் உங்கள் இருப்பிடம் சென்று நிம்மதியாக இருங்கள். நான் மேனையின் திருமகளாக அவதரித்து ஸ்ரீ ருத்ரனை மணந்து அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிப்பேன். இது எனது ரகசியமான கொள்கை. சிவபெருமானின் அற்புத திருவிளையாடல்களோ ஞானிகளையும் மோகத்தில் ஆழ்த்துபவை. தேவர்களே, எனது தந்தை தனது வேள்வியில் என் மணாளரான சிவபெருமானை அவமதித்தது கண்டு வெகுண்ட நான் தட்சனால் பெறப்பட்ட எனது உடலை வேள்வித்தீயில் அழித்துக் கொண்டது முதல் எனது மணாளரான காலாக்னி ருத்ரர் திசைகளையே ஆடையாக கொண்டார். அவரோ என்னையே நினைத்த வண்ணமாக இருக்கிறார். அறநெறிகளை நன்கு அறிந்த சதீதேவி எனது கோபத்தை தெரிந்தும் தன் தந்தையின் வேள்விக்குச் சென்றாள். ஆனால் அங்கு எனக்கு நேர்ந்த அவமானத்தைக் கண்டு பொறாமல் என்மேல் கொண்ட காதலால் தன் உடலை அங்கேயே துறந்தாள் என்பதை நினைந்த சிவபெருமான் தன் வீடு வாசலை துறந்து உலகியலுக்கு ஒவ்வாத வேடம் தரித்து யோகியானார். என் சுரூபத்தையே கொண்ட சதீதேவியின் பிரிவாற்றாமையை தாங்க அவரால் இயலவில்லை. தேவர்களே, என்னையே திரும்பவும் மனைவியாக பெற விரும்பியதால் மேனைக்கும் இவமானுக்கும் நான் மகளாக பிறக்க வேண்டும் என்பதுவும் அவரது விருப்பம். ஆகவே அவரது மகிழ்ச்சிக்காக திரும்பவும் உலகியலுக்கு ஏற்ப இமமானின் மனைவியான மேனையின் திருமகளாக பிறக்கப் போகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இவ்வாறு கூறிய உலக நாயகியான உமாதேவி அனைத்து தேவர்களும் பார்த்து கொண்டிருக்கும் போதே மறைந்தருளி விரைவில் தன் உலகம் போய் சேர்ந்தாள். அதன்பின் ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள் உமையம்மை மறைந்தருளிய திசை நோக்கி தொழுது மனமகிழ்ச்சியோடு தங்கள் உலகிற்கு சென்றனர். அத்தியாயம் 5. நாரதர் கேட்கிறார், தந்தையே, துர்காதேவி மறைந்தருளி தேவர்கள் தங்கள் உலகிற்கு திரும்பியபின் மேலும் என்ன நடந்தது என்பதை கூறுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், அந்தணர்களில் சிறந்தவனே, என் மகனே, விஷ்ணு முதலிய தேவர்கள் இமமான் மற்றும் மேனையிடம் தேவியை பூஜிக்க சொல்லி சென்றவின் தம்பதிகளான இமமானும் மேனையும் கடுந்தவம் மேற்கொண்டனர். பகல் இரவு என்றில்லாமல் சிவனையும் சிவையான இறைவியையும் நினைந்தவாறே ஒரு நிலை கொண்ட மனத்தினராய் உரிய முறைப்படி பூஜிக்கலாயினர். இறைவனின் மகிழ்ச்சியக்காகவென்றே அந்தணர்களுக்காக தானம் வழங்கினர். மேனை தனக்கு மகப்பேறு வாய்க்க வேண்டும் என்பதற்காகவே சித்திரை மாதத்திலிருந்து 27 வருடங்கள் நாள் தவறாது ஒரே மனதுடன் பக்தியோடு தேவியின் பூஜை ஆராதனையிலேயே ஈடுபாடு கொண்டிருந்தாள். அஷ்டமி என்று உபவாசம் இருந்து நவமி தினம் குழுக்கட்டை அதாவது மோதகம், அரிசி மாவிலான பட்சணம், பாயசம், நறுமணச் சந்தனம், புஷ்பங்கள் ஆகியனவற்றை அர்ப்பணம் செய்து பூஜித்தாள். கங்கைக்கரையில் ஓஷதி பிரஸ்தம் என்னும் இடத்தில் உமாதேவியின் சிலையை மண்ணினால் ஆக்கி பற்பலவான பூஜை பொருள்கள் கொண்டு பூஜிக்கலானாள். சிலபோது உணவை தவிர்த்தும் பூஜை விதிமுறை நியமங்களை முறைப்படி கடைபிடித்தும் சிற்சில சமயம் நீர் மட்டுமே ஆகாரமாக கொண்டும் மற்றும் சிலபோது காற்றகே உணவாக கொண்டும் தவம் இருக்கலானாள். தூய்மையான ஒளியினால் மேலும் ஒளிபடைத்தவளான மேனை சிவையான இறைவியினிடமே ஒன்றிய மனதோடு 27 வருடங்கள் தவம் இயற்றினாள். இவ்வாறு 27 வருடங்கள் கழிந்ததும் உலகம் முழுவதும் நீக்கமர நிறைந்து விளங்கும் உலக நாயகியான உமாதேவி மேனையின் பக்திக்கு மகிழ்ந்து அவளுக்கு அருள் செய்ய அவள் எதிரில் காட்சியளித்தாள். ஒளிமண்டலத்தின் மத்தியில் விளங்கும் அழகே வடிவெடுத்த உமாதேவி மேனைக்கு எதிரில் தோன்றி புன்னகையுடன் கூறலானாள். தேவி கூறுகிறாள், கற்பரசி மேனையே, மறையரசனின் மனைவியே, உனது தவம் கண்டு மகிழ்ந்தேன். நீ விரும்புவதை கேள். நீ எந்தெந்த பொருள் வேண்டுமென விரும்பி தவம், விரதம், சமாதி நிலை முதலியனவற்றை அனுஷ்டித்தாயோ அவை அனைத்தையும் குறைவர் அருளுவேன். கேள். தன்னதரில் தோன்றிய காளிகாதேவியான உமாதேவி இவ்வாறு கேட்கவே மேனை இறைவியை வணங்கி கூறலுற்றாள். மேனை கூறுகிறாள், இறைவியே, இன்று எனக்கு தங்களது தரிசனம் கிட்டியது. ஆகவே தங்களை துதிக்க விரும்புகிறது என் மனம். தாங்கள் என் மீது கருணை கொள்ள வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மேனை இவ்வாறு கூறவே அனைவரையும் மயங்கச் செய்பவளான காளிகாதேவி மனமகிழ்ச்சி கொண்டு தன் இரு கைகளினாலும் மேனையை இழுத்து மார்போடு அணைத்துக் கொண்டாள். அப்பொழுதே மேனையின் மனதில் தெய்வீக ஞானம் எழுந்தது. உடனே மேனை பக்தியோடு அன்பொழுகும் இன் துதிகளால் துதிக்கலானாள். மேனை துதிக்கிறாள், எந்த இறைவி, மாயையான பிரகிருதிக்கும் மாயாரூபிணியோ, அகில உலகங்களையும் படைத்து காத்து அருள்பவளோ, உலகங்களையெல்லாம் தாங்கி நிற்பவளோ, விரும்பியதை விரும்பிய வண்ணம் அளிப்பவளோ, அவ்விரைவியை வணங்குகிறேன். நிலையான ஆனந்தத்தை நித்தமும் அருள்பவளும், மாயையாக விளங்குபவளும், யோக நிலையில் அரிதுயில் புரிபவளும், உலகிற்கெல்லாம் தாயும், அழகிய தாமரை மலர் மாலை அணிந்தவளும், அழிவற்ற நிலையில் சத்திய ஸ்வரூபிணியாக விளங்குபவளுமான அந்த உமாதேவியை வணங்குகிறேன். அனைவருக்கும் தாயிற்கும் தாயாக விளங்குபவளோ, நித்யானந்த ஸ்வரூபிணியோ, அடியார்களின் இன்னல்களை களைபவளோ, கற்ப காலம் வரை ஜீவராசிகள் மற்றும் பெண்களுக்கெல்லாம் புத்தி ரூபிணியாக விளங்குபவளோ அந்த தேவியை வணங்குகிறேன். துறவிகளின் அஞ்ஞான தலையை களைந்து ஒழிக்கும் பிரம்ம வித்தியை தாங்கள். அவ்வாறிருக்க என்னை போன்ற பெண்கள் தங்களது பெருமையை என்னவென்று கூறி துதிப்பது? அதர்வண வேதத்தில் கூறப்படும் பிறரை மரணத்திற்கு ஆட்படுத்துதல் போன்ற பிரயோக முறைகளான இம்சி முதலியனவும் தாங்களே, அதாவது தீயோர்களை அடித்தற்காக செய்யும் ஆபிசார முறை. இறைவியே, என் விருப்பத்தை பூர்த்தி செய்தருளல் வேண்டும். இப்படித்தான் என்னும் இயல்புகள் அற்ற மற்றும் கண்களுக்கு புலப்படாத தோன்றி மறையும் நித்தியமாயும் அனித்யமாயும் உள்ள 5 தன்மாத்திரைகளுடன் 5 பூதங்களின் கூட்டத்தை தாங்களன்றோ இணைத்து வைக்கிறீர்கள். அவற்றிற்கான திறனை அளிப்பவளும் தாங்களே. தாங்களோ என்றென்றும் ஒரு புடையாக விளங்கும் நித்திய சக்தி. வேண்டிய போது யோகங்களும் திறனும் கொண்ட பெண்மணியாக தோன்றுகிறீர்கள். அகில உலகிற்கும் பிறப்பிடம் தாங்கள். அவ்வுலகங்களை தாங்கி நிற்கும் ஆதார சக்தியும் தாங்களே. பிராகிருத தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்ட நித்தியான பிரகிருதி என்று தங்களைத்தான் அழைக்கிறார்கள். எதன் வாயிலாக பிரம்மத்தின் உண்மை தத்துவங்களை அந்த பிரம்மஸ்வரூபத்தை நன்கறிந்து கொள்கிறார்களோ அந்த அழிவற்ற வித்தியே தாங்கள்தான். தாயே, என்மேல் கருணை கொள்ளுங்கள். அக்னியில் உள்ள எரிக்கும் சூடு அதாவது உஷ்ணசக்தி தாங்கள். சூரிய கிரணங்களில் உள்ள ஒளிரும் வெம்மையும் சந்திரனில் உள்ள மகிழ்ச்சி அளிக்கும் நெல்வொழியான குளுமையும் தாங்களே. அந்த சண்டிகா தேவியான தங்களை துதித்து வணங்குகிறேன். பெண்களை காண மகிழ்பவள் தாங்கள். பிந்துவை மேல் நோக்கி செலுத்தும் திறன் கொண்ட பிரம்மச்சாரிகளெல்லாம் தியானிக்கும் நித்தியான பிரம்மசக்தி தாங்கள். அகில உலகங்களின் விருப்பு என்னும் சக்தி தத்துவமும் ஸ்ரீமன் நாராயணனின் விஷ்ணுமாய என்னும் சக்தியும் தாங்களே. படைத்தல், காத்தல், அடித்தல் என்னும் முத்தொழில்களை செய்ய விரும்பிய வண்ணம் பிரம்மதேவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ ருத்ரன் என திருமேனிகளை தாங்கி அத்தொழில்களை இனிதே முடிப்பதற்கான சக்திக்கு காரணமாக விளங்குபவளும் தாங்களே. தாங்கள் எனக்கு கருணை புரிய வேண்டும். தங்களை திரும்ப திரும்ப வணங்குகிறேன். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இவ்வாறு மேனை துதித்ததும் துர்காதேவியான காளிகாம்பாள் திரும்பவும் அவளிடம் கூறலானாள். இமயமனின் மனைவியே, நீ விரும்பும் வரத்தை கேள். நீ என் உயிர்த்தோழி போன்றவள். விரும்பியதை கேள், அதை உடனே தருகிறேன். உனக்கு தரக்கூடாததும் உண்டோ? மகேஸ்வரியின் அமுதமுத்த இனிய வச்சனங்களை கேட்ட இமுமான் மடந்தை மேனை மிக்க மகிழ்ச்சி கொண்டு கேட்கலானாள். தாயே, தங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும். அறிவு வடிவானவளே, மகேஸ்வரியே, உலக நாயகியே, தங்களிடம் வரம் பெறும் தகுதி எனக்கு உண்டு எனில் நான் ஓர் உயர்ந்த வரத்தை கேட்கிறேன். இறைவியே, முதலில் பல பராக்கிரமமும் செல்வச் செழிப்பும் நீண்ட ஆயுளும் கொண்ட 100 ஆண் பிள்ளைகள் எனக்கு பிறக்க வேண்டும். அதன்பின் அழகு படைத்த நற்குணங்கள் நிரம்பிய பிறந்த குலம், புகுந்த குலம் ஆகிய இரு குலங்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கவல்ல 3 உலகங்களாலும் கொண்டாடத்தக்க ஒரு புதல்வி வேண்டும். தேவர்களின் காரியங்கள் நலமுற நிறைவேறும் பொருட்டு தாங்களே என் மகளாக திரு அவதாரம் செய்து ஸ்ரீ சிவபெருமானை மணந்து திருவிளையாடல்கள் புரிய வேண்டும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, இதை கேட்ட தேவி மிக்க மகிழ்ந்து அவளுடைய விருப்பத்தை நிறைவே செய்பவளாக சற்றே புன்மறுவளித்து கூறலானாள். தேவி கூறுகிறாள், முதலில் பல பராக்கிரமம் பொருந்திய 100 ஆண் பிள்ளைகள் உனக்கு பிறப்பார்கள். அவர்களில் முதலில் பிறப்பவன் எல்லோரையும் விட அதிக பலம் பொருந்தியவனாகவும் ஆளுமை கொண்டவனாகவும் இருப்பான். உனது பக்தி கண்டு மகிழ்ந்த நானே உனது திருமாளிகையில் உனது மகளாக பிறந்து தேவர்கள் கொண்டாட அவர்களது காரியங்களை நிறைவு செய்தளிப்பேன். இவ்வாறு கூறிவிட்டு பரமேசியான சிவை காளிகா தேவி மேனை பார்த்து கொண்டிருக்கும் போதே மறைந்து அருளினாள். அப்பனே, உலக நாயகியான இறைவனிடம் உலக நாயகியான இறைவியிடம் விரும்பிய வரனை பெற்ற மேனை மகிழ்ச்சியில் திளைத்தாள். தவத்தினால் பெற்ற இழைப்பும் களைப்பும் நீங்க பெற்றாள். சில நாட்களிலேயே மேனை கருவுற்றாள். உரிய காலத்தில் அழகிய ஒரு மகனை பெற்றாள். அவன்தான் மைனாகம் என்பவன். அவன் கடல் அரசனோடு நெருங்கிய நட்பு கொண்டவன். அந்த மைனாகம் என்னும் மலை நாக கன்னிகைகள் விளையாடும் இடமாக அமைந்தது. இவமானது 100 பிள்ளைகளிலும் இவனே மிக்க அழகன், மூத்தவன், பெரும் பல பராக்கிரமம் கொண்டவன். தன்னுடன் பிறந்த அனைத்து மலைகளிலும் இந்த மைனாகமலை ஒருவனே மலை அரசனாக பீடத்தில் அமர்ந்தான்.